الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வி நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வசா பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வி நல்லடியார்களே, மகரிப் தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இங்கே நாம் சங்கமித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அணைக்கும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரத்தில் நவீன வழிகேடுகளை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு மட்டுமே அவனை விசுவாசிக்கக்கூடிய ஈமான் என்ற பாக்கியத்தை வழங்குகிறான். அல்லாஹ் நாடாமல் யாரும் அவனை நம்பிக்கை கொள்ள முடியாது. அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவும் நம்பிக்கை கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக நம்மை ஆக்கி இந்த சபையில் பங்கு கொள்ள செய்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம், அல்லாஹ்வை நம்பியவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா அன்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஈமான் குறிப்பிட்ட காலம் இருந்தது, 10 வருடம் உங்களிடம் இருந்தது, 15 வருடம் நீங்கள் மூமின்களாக இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய கடைசி காலகட்டத்தில், உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஈமான் எடுபட்டு போய், இஸ்லாம் உங்களிடம் எடுபட்டு போய், இஸ்லாம் அல்லாத கொள்கையில் நீங்கள் மரணித்துவிடக் கூடாது. நான் உங்களுக்கு வழங்கிய இந்த பாக்கியத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா அன்து முஸ்லிமூன், முஸ்லிம்களாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். மரணிக்கும் போதும் உங்களிடம் ஈமான் இருக்க வேண்டும், இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போதனை செய்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஈமான் இஸ்லாம் நம்மிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ அந்த வழிகளை அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும். நபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, எந்த வழிமுறைகளை நமக்கு காட்டினார்களோ அந்த வழிதான் என்னுடைய வழி, அந்த வழிதான் என்னுடைய நம்பிக்கை, அவர்களுடைய சொல்லுதான் சத்தியம், அவர்களுடைய வாக்குதான் எனக்கு வழிகாட்டி என்று உறுதியாக இருந்து நாம் நபி வழிப்படி நம்முடைய செயல்பாடுகளை நம்பிக்கைகளை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலும் நமக்கு வெற்றியை தருவான், மறுமையிலும் வெற்றியை தருவான். நபிகளால் காட்டாத வழியை நாம் எடுத்தால், தேர்வு செய்தால், கண்டிப்பாக அந்த வழி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். இஸ்லாம் என்ற பெயரில் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, நமக்கு கற்றுக் கொடுத்த வழியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு வலியுறுத்தி கூறுகிறான், இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். தீன் என்பது பல வகையான தீன்கள் இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கொள்கையை உருவாக்கலாம், அவை அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்பதுதானே உங்களுடைய லட்சியம், அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய இலக்கு, நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய குறிக்கோள். அப்படி என்றால் உங்களுடைய தீன் இஸ்லாமாக மட்டுமே இருக்க வேண்டும். இஸ்லாம் அல்லாத வேறு ஒன்றை நீங்கள் கொள்கையாக எடுத்துக்கொண்டால் அதை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட வழி இஸ்லாமிய வழிதான். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் மட்டும்தான் இஸ்லாம். இதை அல்லாஹ் கூறுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டாத வழியை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் விடக்கூடிய எச்சரிக்கை, ஒமை எதிர்த்தவீர் வைரல் இஸ்லாமி தீனன் தலையுகுதலமின்ஹூ, இஸ்லாம் அல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு கொள்கையை, ஒரு நம்பிக்கையை ஒருவன் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டால் அவனிடமிருந்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவன் மறுமையின் நஷ்டவாளியாக இருப்பான், அல்லாஹ் நிராகரித்து விடுவான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது ஒவ்வொரு முஸ்லிமும் அறிய வேண்டிய அடிப்படையான விஷயம். நம்முடைய செயல்பாடுகள், வணக்கங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்க வேண்டும். இந்த திருக்குறள் வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதித்தார்கள். ஸஹீஹ் புகாரியில், முஸ்லிமில் நீங்கள் பல்வேறு ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு கொள்கையை, ஒரு விஷயத்தை யார் புதிதாக ஏற்படுத்துவாரோ, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை யார் புதிதாக ஏற்படுத்துவாரோ, பகுவ ரத்தும், அது நிராகரிக்கப்படும். இந்த மார்க்கத்தில் இல்லாததை யார் ஏற்படுத்தினாலும் அது நிராகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்வாறு சொன்னவர்கள் யார்? சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்மாதிரி அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் நமக்கு இருக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸிலே இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத நம்பிக்கை, குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டவருக்கு எதிரான நம்பிக்கை, குர்ஆன் ஹதீஸில் உள்ள விஷயத்தை மறுத்து புதிதாக சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் அனைத்தும் நிராகரிக்கப்படக்கூடியது, அது புதுமையானது, அது பிதஅத் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வேறொரு வார்த்தையிலையும் சொன்னார்கள், இதே கருத்துப்பட வேறொரு வார்த்தையில் நபி அவர்கள் சொன்னார்கள், மண் அமில அமலன் லைட் அலைஞ்சி அமுருனா பகுவரத்தும். நம்முடைய இந்த மார்க்கர் மார்க்கத்தின் அடிப்படையில் இல்லாமல் யார் ஒருவர் ஒரு காரியத்தை புதிதாக செய்கிறாரோ அதுவும் நிராகரிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மார்க்கம் என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது மார்க்கமாக இருக்கும். இல்லை என்றால் அது பிதஅத்தாக அனாச்சாரமாக மாறிவிடும். நபியவர்கள் இதை வன்மையாக உச்சரித்திருக்கிறார்கள். இதை மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற புது கொள்கைகள் பிதஅத்துகள். பிதஅத் என்றால் என்ன அர்த்தம்? புதுமை என்று அர்த்தம். மார்க்கத்திலே புதுமையை உருவாக்குவது. புதுமை வரலாம், எதுல வரலாம்? நம்ம சாப்பிடுற சாப்பாடுகள்ல வரலாம். புதுசு புதுசா சாப்பாடு உணவு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, வரலாம். நம்ம உடுக்கிற ஆடைகள்ல புதுமை வரலாம். நாம் இருக்கிற கட்டிடங்கள்ல புதுமை வரலாம். உணவு விஷயங்கள்ல எதுல வேண்டுமானாலும் புதுமை வரலாம். அதுல புதுமை வருவதுதான் சிறப்பு. இன்னும் அட்வான்ஸ் என்று நாம் அதை அங்கீகரித்துக் கொள்வோம். ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரை புதுமை அங்கே வரக்கூடாது. புதுமை வந்தால் அது வழிகேடு. மார்க்கத்துக்கு சேர்த்து என்ன? அது பழமையாகத்தான் இருக்க வேண்டும். அது என்னவாக இருக்க வேண்டும்? பழமையாகத்தான் இருக்க வேண்டும். மார்க்கம் பழையதுதான், மார்க்கத்தில் புதிது வரக்கூடாது. யார் செய்த பழமையாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து, அவர்களிடமிருந்து அந்த மார்க்கத்தை பெற்ற சஹாபாக்கள் செய்து, அதற்கு பிறகு முஸ்லிம்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் என்று கியாமத்து நாள் வரைக்கும் சத்தியத்தின் ஒரு கூட்டம் இந்த இஸ்லாமை கடைபிடித்துக் கொண்டே இருக்கும். புதிதாக ஒரு மார்க்கத்தை சொல்வதற்கு யாருக்கும் எந்த வேலையும் இல்லை. ஆக மார்க்கத்துக்கு பாதுகாப்பு அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. புதுமை கிடையாது, பழமை. மார்க்கம் பழமையாகத்தான் இருக்க வேண்டும். புதுமை மார்க்கத்திலே ஹராம். மற்ற எதுல வேண்டுமானாலும் வரவேற்க தகுந்ததாக இருக்கலாம், ஆனால் மார்க்கத்திலே புதுமை என்பது ஹராம். நபி அவர்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், நபி அவர்கள் ஒவ்வொரு முறை மக்களுக்கு உரையாற்றும் போதும் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். அடிக்கடி உரையாற்றும் போதெல்லாம் இந்த விஷயத்தை சொல்வார்கள். எனவேதான் நம்முடைய அறிஞர்கள் மௌலவிமார்கள் பயான் பண்ணும் போதும் இந்த வார்த்தையை உரைகளின் துவக்கத்தில் சொல்வது உண்டு. என்ன? ஹதீஸி கிதாபுல்லா, செய்திகளில் சிறந்தது எது? இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லா, செய்திகளின் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். ஹைரல் ஹதி, வழிகாட்டல்களிலேயே சிறந்தது ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். இந்த ரெண்டே நபி அவர்கள் சொல்கிறார்களா, செய்திகளில் உண்மையானது எது? அல்லாஹ்வுடைய வேதம். வழிகாட்டல்களிலேயே சிறந்தது என்ன வழிகாட்டல்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். இந்த ரெண்டு தான் நபி அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொன்னார்கள்? உமூர், காரியங்களிலேயே மிக மோசமானது, முஹதஸாத்துஹா, புதுமையானவைகள், புதுமையானவைகள் மிக மோசமான தீமை. தீமைகளில் எல்லாம் தீமை. சரண் உமூர் ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள்? தீமைகள் எல்லாம் மிக தீமையானது, பிதாத்து தான். ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யறாங்க, அதை விட தீமையானது பிதாத்து. மார்க்கத்திலே புது கொள்கை ஏற்படுத்துவது மிக மோசமானது. சாராயம் குடிப்பதை விட, விபச்சாரம் செய்வதை விட. என்ன காரணம்? அதை செய்யறவன் அதை தப்புன்னு நினைச்சு செய்யறான். ஆனால் விதத்தை செய்யக்கூடியவர்கள், இஸ்லாம் என்ற பெயரில் புது புது கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இதுதான் இஸ்லாம் என்று நம்புவார்கள், அதை நோக்கி மக்களை பிரச்சாரம் செய்வார்கள். அறியாத மக்கள் எல்லாம் அதிலே போய் விழுந்து விடுவார்கள். எனவேதான் நபி அவர்கள் தீமைகளிலேயே மிகப்பெரிய தீமை, அந்த தீமைகள் சிறுக்கு கடுத்து, அல்லாஹ் மன்னிக்காத பாவம் உலகத்தில் இருக்கிறா என்ன பாவங்க? சிறுக்கு தானே. இன்னல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், இது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆக முதல் பாவம் இணைவைப்பு தான். அந்த இணைவைப்புக்கு அடுத்து மார்க்கத்திலே வன்மையாக கண்டிக்கப்பட்ட மற்ற பாவங்களை விட முதல் நிலையில உள்ள பாவம் என்ன தெரியுமா? கொள்ளுகை குழப்பங்கள் தான். மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்கப்படுகின்ற விதாட்டுகள் தான். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், சரல் உமோர், காரியங்களிலேயே மிக மோசமானது முகதசாத்துகா, புதுமையான விஷயங்கள். சிறுக்கு எப்படி ஒரு கொள்கையாக கடைபிடிக்கப்படுகிறதோ அதுபோல விஜயத்துகளும் கொள்கையாக கடைபிடிக்கப்படும். ஆனா மற்ற பாவங்கள் குற்றங்கள் அதை யாரும் கொள்கையை கடைபிடிக்கிறது இல்லை. தப்பு செய்யறவர்தான் கூட தப்பு நினைத்துக்கிட்டு தான் செய்யலாம், அதை நோக்கி யாரை அழைக்கிறது இல்லை. ஆனா விஜயத்துகள் சிறுக்கை போன்று ஒரு கொள்கையாக அது கடைபிடிக்கப்படுகிறது. அந்த கொள்கை குழப்பத்திலே விழுந்தவர்கள் மீள்வது ரொம்ப ரொம்ப அரிது. குல்லு முஹதஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையும் பிதாஅத். வகுல்லு பிதாஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாஅத்தும் வழிகேடு. குல்லு தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் அழைத்து செல்லும். இதை நபி அவர்கள் அதிகமாக நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன? அல்லாஹ் நமக்கு ஈமானை வழங்கினார், இஸ்லாமை வழங்கினார். அல்லாஹ் வழங்கிய அந்த ஈமானை இஸ்லாமை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அந்த ஈமானை நாம் இழந்துவிடக் கூடாது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடக் கூடாது. மார்க்கத்துகளை விஜயத்தைகளை செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விடக் கூடாது. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஹவுதுல் கௌசர், சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மறுமை நாளில் நீர் தடாகத்தில் நான் இருப்பேன். அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நீர் தடாகம், ஒருவர் அங்கு வந்து நீரை பழகினால் அதற்கு பிறகு அவருக்கு தாகமே எடுக்காது. அந்த அளவுக்கு அந்த அந்த நீர் சுவையாக இருக்கும், மதுரமாக இருக்கும். நிறைய சிறப்புகள் நபி அவர்கள் சொன்னார்கள். மக்கள் எல்லாம் தாகித்திருக்கும் போது அந்த நீர் தடாகத்தை நோக்கித்தான் ஓடி வருவார்கள். அங்கே பொறுப்பார் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். அப்போது சில மனிதர்கள் வருவார்கள், சில மனிதர்கள் வருவார்கள். அவர்களை மாணவர்கள் அங்கே நீரை பருக விடாமல் அவர்களை தடுப்பார்கள். மாணவர்கள் விரட்டி விடுவார்கள். அவர்கள் தாகத்தால் நீர் குடிப்பதற்காக ஆவலோடு அங்கே ஓடி வருவார்கள். மாணவர்கள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள், பிடிச்சு இழுத்து செல்வார்கள். இங்கே உங்களுக்கு இங்கே இடம் இல்லை, செல்லுங்கள், இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடையாது. அப்போது நபி அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் என்னுடைய தோழர்களாக இருந்தவர்கள், இவர்களை எங்கே பிடித்து சொல்கிறீர்கள், ஏன் இவர்களை விரட்டுகிறீர்கள் என்று மாணவர்களிடம் சொல்வார்கள். அப்போது மாணவர்கள் சொல்வார்கள், தோழர்கள் என்றால் சஹாபாக்கள் அல்ல, அதனுடைய விளக்கம் விரிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் போது முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். அது நபி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலேயும் சொல்லி காட்டுகிறார் நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் என்று. அந்த நயவஞ்சகர்களை பற்றி பேசக்கூடிய செய்தி ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த செய்திகளை எல்லாம் விஜய் செய்யக்கூடியவர்களே சொல்வார்கள். சொல்லிவிட்டு சஹாபாக்கள் தான் மறுமையிலே ஹவுலுல் கௌசர் இருந்து விரட்டப்படுவார்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக முனாஃபிக் நபியருடைய காலத்தில் முனாஃபிக்கீன்களாக இருந்தவர்கள் விரட்டப்படுவார்கள். ஏன் இவர்களை விரட்டுகிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்கும் போது வானவர்கள் சொல்வார்கள், இன்ன கலா சதுரி மாஹதூபாக, நபி அவர்களே, உங்களுக்கு பின்னால் இவர்கள் எதனையெல்லாம் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இழந்து விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் இவர்கள் வந்த வழியிலே திரும்பி சென்றார்கள், இந்த மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் உருவாக்கினார்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், அப்போது அப்படியா, நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் இவர்கள் புதிதாக உருவாக்கியவர்களா, மார்க்கத்தை கடந்தப்படுத்தியவர்களா, புதிய நச்சுக்கருத்துக்களை கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்திய கயவர்களா இவர்கள், எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை யார் மாற்றினார்களோ, மாற்ற முயற்சித்தார்களோ, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், போங்கள், உங்களுக்கு நாசம் தான் என்று நபி அவர்கள் அந்த மக்களை விட்டு விலகி விடுவார்கள். இது மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. மார்க்கத்தில் விதத்தை செய்தால், புதிய கொள்கையை செய்தால் அவனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்து பேச மாட்டார்கள். அவன் ஹௌலுல் கௌசரில் இருந்து தடுக்கப்படுவான், அவன் விரட்டப்படுவான், மாணவர்களால் பிடித்து இழுத்து செல்லப்படுவான். இது நபி அவர்கள் கடுமையாக விட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. அன்பான சகோதரர்களே, விதத்து விதத்து என்று சொன்னால் உங்களுக்கு பரவல உடனே நம்முடைய சிந்தனை வரக்கூடிய விஷயம் என்ன? ஒவ்வொரு நல்ல காரியத்தை செய்யும் போது அல்பாத்தியான்னு ஓதுறாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கடி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா ஓதுறாங்க, இறந்து போனவங்க வீட்டுல கட்ட போதுறாங்க, அப்ப இதெல்லாம் ஈர்த்ததுக்குங்கிற பேர்ல செய்யறாங்க. இதெல்லாம் விதேயத்தை நம்ம செய்வோம். இது விதேயத்தைகள் தான், இது மார்க்கத்தில் செய்யக்கூடாத காரியங்கள், புறக்கணிக்கப்பட வேண்டிய காரியங்கள். ஆனால் இதையெல்லாம் விட பெரிய விதேயத்தைகள் இருக்கிறது. பெரிய விதேயத்தை மார்க்கத்திலே கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்துறது. இப்ப உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்றேனே, நீங்க ஜின்களை நம்புறீங்களா நம்பலையா சொல்லுங்க? ஜின்கள் ஒரு படைப்பு இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்புவீங்க மாட்டீங்களா? நம்புவீங்கல்ல? நம்புவீங்க. புதிதாக ஒரு மனிதன் வருகிறார், ஜின்களாக யாரப்பா அது சின்ன காட்டங்க, எங்க ஜின் இருக்கு நம்புறிய காட்டேன். மனுஷன் இருக்கிறான், இந்த கண்ணுக்கு தெரியறான், மனுஷன் இருக்கிறான், ஜின் இருக்குது நம்புறிய காட்டேன். ஒரு படைப்பு உலகத்துல இருக்கிற காட்டங்களா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், நான் இருக்குங்கிற
என்ன சொல்லுவோம் ஏன் இஸ்லாத்தை விட்டு போயிருப்பான், உனக்கு இந்த மார்க்கத்துல வேலை இல்லை. இந்த மார்க்கத்துல கண்ணுக்கு தெரிஞ்சதையும் நம்பணும், தெரியாததையும் நம்பணும். தெரியாததை நம்புறது என்ன? அல்லாஹ் ரசூல் சொன்னா மட்டும் நம்பணும். அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் மத்தவங்க யார் யார் சொன்னாலும் நாம நம்ப கூட. இப்படிதானே? இவ்வளவு சொன்ன பிறகும் அந்த மனுஷன் என்ன செய்யறான்? இஸ்லாத்தின் ஜின்கள் என்று ஒரு படைப்பே இல்லை, குர்ஆன் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு இப்படி இவர்கள் மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள், ஜின்களை நம்பக்கூடியவர்கள் வழிகளர்கள், அவர்கள் முஸ்லிம்களே இல்லை என்று இவன் சொன்னால் இவன் புது கொள்கையை உருவாக்குறானா? இப்படி சொல்லக்கூடியவர்கள் எதை உருவாக்குகிறார்கள்? புது கொள்கையை உருவாக்குகிறார்கள், புது விதத்தை உருவாக்குகிறார்கள். இப்ப இது டேஞ்சர். எதை விட டேஞ்சர்? இந்த கூட்டுருவா ஓதுறதை விட, கட்டம் ஓதுறதை விட அதெல்லாம் பாவம் தான், செய்யக்கூடாது. ஆனா அது இதுவும் சமம் தான். ஒரு மனுஷனுக்கு சின்ன குண்டூசி வச்சு இப்படி குத்துறதும் கத்தியால விரலை வெட்டி விடுறதும் சமமா? பாவங்கள்ல ஒன்னொன்னு அதனுடைய வீரியத்துக்கு தகுந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குதுல்ல, அதே மாதிரிதான் விதத்துகள்லையும் வேறுபாடுகள் இருக்கிறது. மார்க்கத்தின் பெயரால் இப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல புது கொள்கையை உருவாக்கி முஸ்லிமா உள்ள மனுஷையெல்லாம் காப்பிராக்கி வணிகர்கள் பத்துவா கொடுத்துட்டா, இதுதான் இருக்கிற விதத்துகளிலே உச்சகட்ட விதாய். இது விதத்தை தான், ஆனா எப்படிப்பட்ட விதாய்? கட்டம் பாத்தியா ஓதுற மாதிரி விதத்தை அல்ல, இதுதான் விதத்துகளிலேயே மிக பயங்கரமான விதாய், ஷிர்க்குக்கு நெருக்கமான விதாய், அப்படிப்பட்ட விதாய். இஸ்லாமிய வரலாற்றில் தோன்ற வழிகேடர்கள் இருக்கிறாங்கல்ல, வழிகேடர்கள் முஹ்தசிலாக்கள், ஹவாரிஜிகள், ஷியாக்கள், கதிரியாக்கள், முர்ஜியாக்கள், ஜஹமியாக்கள், இப்படி எவ்வளவோ வழிகேடர்கள் இருக்கிறார்கள். அகீதா புத்தகத்தை படித்த உங்களுக்கு நன்கு தெரியும், அவங்க எல்லாம் செஞ்சது இந்த மாதிரியான விதத்தை தான். ஏன் அவங்க வழிகேடர்கள் ஒதுக்கப்பட்டாங்க? எந்த விதத்தை செஞ்சதுனால? கொள்கையில், இஸ்லாமிய கொள்கையில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல கை வச்சு அல்லாஹ்வுக்குள் சொன்னதையே சிறுக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுக்குள் நம்ப சொன்ன ஈமானையே வழிகேடா சித்தரிச்சுட்டாங்க. அப்ப இஸ்லாத்துல உள்ள ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை வழிகேடு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. மூமியின் குணம் காசிராக்கிடுவாங்க, மூமியின் மித்திர பிளவு, எல்லா சித்திராக்களும் வந்துடும். காதியானிகளையே அவங்க ஒரு மதமா இருக்கிறாங்க, அவங்க மிகப்பெரிய விதேசவாதிகளா இருக்கிறாங்க, அவங்க முகமது ரசூல்லாங்கிற விஷயத்துல கை வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்களுக்கு பிறகு காதியானிங்கிறவரும் நதிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வழியீடாக திருக்குறள் எவ்வளவு அற்புதங்கள் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செய்தார்கள், குருடரை தொடுவார்கள் பார்வை கிடைக்கும், தொழுநோயாளியை தடவுவார்கள் அவருடைய மேனி சரியாகிவிடும், தொழுவை சரியாகிவிடும், இறந்து போனவரை தொடுவார்கள் இறந்து போனவர் உயிரோடு வருவார். மூசா நபி கடலிலே அடித்தார்கள், கடல் ரெண்டா பிளந்துச்சு. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. இதை நம்ம நம்பருமா நம்ப கூடாதா? நம்பரும். ஆனா வழிகட்ட கூட்டங்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? குர்ஆன மறுக்கணும் வரமாட்டாங்க, அப்படி வரவே மாட்டாங்க. அப்படி வந்தாதான் அவன் காஃபிர் நம்ம பகிரமா டிக்ளேர் பண்ணிடுவோமே, அப்படி வரமாட்டார்கள். இன்னைக்கு இந்த மாதிரியான கூட்டங்கள் இருக்கிறது, இதுக்கு முன்னாடியும் இருந்தது. மொத்தத்திலாக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்படிதான் கௌஹித பாதி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவாங்க. எங்க கடல ரெண்டா அடிச்சா பிளக்கணும், அது யாருடைய சக்தி? அது மனுஷனுடைய சக்தியா? மனுஷனுக்கு கடல ரெண்டா பிளக்க முடியுமா சொல்லுங்க? கடல ரெண்டா நமக்கு பிளக்க முடியுமாங்க? முடியாது. நீங்க அப்ப மூசா நபி மனுஷரா இல்லையா? அப்புறம் எதுக்காக நம்ம நம்பணும்? ஈசா நபி கூட தொட்டா கண்பார்வை கிடைக்கும்னா அது மனுஷனுக்கு முடியுமா? அது அல்லாஹ்வுடைய சக்தியில. இறந்து போறவரை தொட்டா உயிரோட வர்றது மனுஷனுடைய சக்தி இல்லையில, இது அல்லாஹ்வுடைய சக்தியில. இப்படி அற்புதங்கள் தொடர்பாக வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பட்டியல் போட்டு, ஏன்னா அற்புதங்கள் எதுவுமே நம்முடைய அறிவுக்கு ஒத்து வராது, அது லாஜிக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால அது அற்புதமா இருக்குது. ஒரு மூமின் நம்ம நம்பிட்டு போயிருவோம். அப்ப இதுல எல்லாம் இப்படி பேசி அதனால கடலை பிளந்தாங்க, அதுக்கு வேற அர்த்தம் என்று அர்த்தத்தை மாத்தி விடுவார்கள். குருடலை தொட்டு கண்பார்வை கிடைக்கும் என்றால் அதுக்கு வேற ஒரு அர்த்தம், சிகிச்சை பண்ணாரு, மருத்துவம் பண்ணாரு, மருத்துவம் இப்படி தடை விடுவாரு, அதனால ஒரு குணமாகும். இந்த மாதிரி எல்லாம் வியாக்கியானம் கொடுப்பாங்க. அப்ப இவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வழிகேடுன்னு சொல்லுவோம். சரியா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம்ல, நம்மளை பார்த்து இவங்க என்ன சொல்லுவாங்க?
வழிகேடன்னு சொல்லுவாங்க.
முடிஞ்சு போச்சு. இப்படிதான் வழிகட்ட கூட்டங்கள் எல்லாமே செஞ்சாங்க. ஜஹமியாக்கள் இவங்க பிதாயத்துவாதிகள். என்ன பிதாயத்துவாதிகள்? கொள்கை குழப்ப பிதாயத்துவாதிகள். சாதாரண பிதாயத்தை அமளின் இருக்கு, பிதாயத்தை அமளியா, செயல் ரீதியான பிதாயத். நம்பிக்கை சார்ந்ததுல ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அது நல்ல காரியம் நினைப்பான், ஆனா மார்க்கத்தில் இருக்காது. அது பிதாயத்தை அமளி. நம்பிக்கை சார்ந்த பிதாஅத், இஸ்லாத்துல உள்ள ஒரு நம்பிக்கையை குறை கண்டு அதை பிழை என்று தவறாக முடிவெடுத்து இவனால் ஒரு புது கொள்கையை உருவாக்குவது ஜஹமியாக்கள். இப்ப நம்ம அல்லாஹ் நம்புறோம், அல்லாஹ் பார்க்கறான் கேட்கறான், நம்புறோமா இல்லையா? நம்புறோம். ஏன் அல்லாஹ் திருக்குறள் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். இப்ப நம்பருமா நம்ப கூடாதா? அல்லாஹ் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன், நம்பருமா நம்ப கூடாதா? நம்பர் நம்ம நம்புவோம். இப்ப விதேயத்துகள் எப்படி வரும் தெரியுமா? குர்ஆன் வரைன்னு வர இந்த இப்படிதான் வரும். விதேயத்துடைய வரக்கூடிய வழி செயலை பாத்தீங்கன்னா அல்லாஹ் இப்படி சொல்வானா, திருக்குறானுடைய வசனங்கள் ரெண்டு மூணு எடுத்துக்கிடுவாங்க, கொஞ்சம் அறிவை போட்டுக்கிடுவாங்க, தௌஹீதுங்கிற அந்த பேரையும் சொல்லிக்கிடுவாங்க. விதேயத்துகள் அப்படித்தான் வரும். ஜஹமியாவன் தான் அல்லாஹ் பாப்பான் கேட்கறான் நம்புறியே, மனிதர்களாக நம்ம பாக்கிறோமா கேட்கிறோமா? கேட்கறோமா இல்லையா? கேட்கிறோம். பாக்கிறோமா இல்லையா? பாக்கிறோம். அப்ப அல்லாவும் பாக்குறான்னா நம்மளை அல்லாஹ் மாதிரிதான் நம்ம நம்புறோம். அல்லாவுடைய தன்மை இப்ப நம்மகிட்ட இருக்குதா? அல்லாஹ் மனுஷன் ஒன்னா? அல்லாஹ் மாதிரி யாருமே இல்லை இல்லைங்க. அப்ப நம்ம பாக்குறோம் கேட்கறோம்னா அல்லாவையும் பாப்பான் கேட்பான் எப்படி நீங்க சொல்லுவீங்க? சொன்னீங்கன்னா அல்லாவும் மனுஷன் ஒண்ணுங்கிற மாதிரி ஆயிருமே. கேள்வி புரியுதா உங்களுக்கு? கேள்வியை பார்த்தா சரியான கேள்வி மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்படி பேசுறவ முட்டான். இப்படி எவன் எல்லாம் வாயடிக்கிறானோ அவெல்லாம் சைத்தான். அவன் அகலுல் சுன்னா ஜமாத்தினர் கிடையாது. ஆனா இவன் பேசுறது பார்த்தா என்ன மாதிரி பேசுறான். ஆமா, கேக்குற கேள்வி சரியா தானே இருக்குது. நம்மளும் பாக்குறோம் கேக்குறோம், அல்லாவும் பாக்குறான் கேக்குறான். இப்ப ரெண்டு ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கு. இப்ப தௌஹீத் மாதிரி காட்டலாம், தௌஹீத் நாங்க தான் தௌஹீத்ல இருக்கிறோம். அப்ப என்னப்பா தௌஹீத்? அல்லாஹ் பார்க்க மாட்டான், கேட்க மாட்டான், அப்படி நம்புறதுதான் தௌஹீத். ஏன்னா நாங்க அல்லாவுக்கு எதையும் ஒப்பு காட்ட மாட்டோம், அல்லாவுக்கு இணையாக எதையும் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லுவான். இப்படி உருவாக்குறவன் எவனும் கெட்ட நோக்கத்துல எதையும் உருவாக்கல. இப்படி உருவாக்குனவன் ஏதாவது சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்திலேயோ கெட்ட நோக்கத்தை உருவாக்குறது இல்ல. விதேயர்கள் வந்ததுக்கெல்லாம் காரணம் என்ன? எது? அவன் அறிவை யூஸ் பண்ணதுதான். விதேயத்துவாதிகள்லாம் கெட்டதுக்கு காரணம் தனக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்க, அதெல்லாம் கிடையாது. அவன் அறிவை அதிகமா யூஸ் பண்ணும் போது அவன் இஸ்லாத்தை விட்டு ஒரு ஒரு தனி பிற்காலாக மாறி போயிருவான். அப்ப இவன் இப்படிதான் அல்லாத விஷயத்துல அறிவை யூஸ் பண்ணிட்டான். அப்ப அவங்க சொன்ன ஜமாத்தர்கள் என்ன சொன்னாங்க? இங்க வா, இங்க வா, கிறுக்கு போயல. உனக்கு மண்டையில அறிவு இருக்குதா? அல்லாஹ் பாக்குறான் கேக்குறாங்கிறதை நாங்க நம்புவோம். மனிதர்கள் பாக்குறாங்க கேக்குறாங்கிறதையும் நாங்க நம்புவோம். அல்லாஹ் பாக்குற மாதிரி யாரும் பாக்குறது இல்ல, நம்ம பாக்குறது இல்ல. நம்ம பாக்குற மாதிரி அல்லாஹ் பாக்குறது இல்ல. ரெண்டு பேரும் பாக்குறோம் கேக்குறோம், ஆனா பாக்குற முறைகள்ல தன்மைகள்ல வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் முழுமையானது, அது முழுமையானது, குறைபாடுகள் அற்றது. ஆனால் மனிதர்கள் படைப்பிடங்கள் பார்க்கும் கேட்கும் திறன் குறைபாடுடையது, பாதிப்புகள் உள்ளது, பலவீனமானது. அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு தகுந்தவாறு பார்ப்பான். மனிதர்கள் படைப்பிடங்கள் அவர்களுடைய ஹத்துக்கு எல்லைக்கு தகுந்தவாறு அவங்க பார்ப்பாங்க கேட்பாங்க என்று நாங்க ரெண்டையும் நம்புவோம்னு சொன்னாங்க. இதான் யாரு? அகலு சுன்னா வல் ஜமாத்தினர்கள். ஆனா இந்த கூட்டம் இருக்குதுல்ல, இவ்வளவு அழகா சரி ரெண்டையும் நம்புறாங்களப்பா, எதையுமே மறுக்கலையே, அல்லாஹ் சொன்னதையும் மறுக்கலையே. அப்ப இவங்க என்ன செய்வாங்க? குர்ஆன் வசனத்தை மறுப்பாங்களா? ஒரு சமீஉல் பசீர் அந்த வசனத்தை மறுப்பாங்களா? மறுக்க மாட்டாங்க. இந்த ஜஹமியாக்கள் சமீஅ என்றால் அதுக்கு வேற அர்த்தம், பசீர் என்றால் அதுக்கு வேற அர்த்தம், அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அரிசி மீது அமர்ந்தான் என்றால் வேற அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமில்லாத விஷயத்துலதான் விதேயர்கள் உருவாகும். விதேயர்கள் என்பது திடீர் என்று மறுமை வாழ்க்கை கிடையாது, சொர்க்கம் என்பது கிடையாது, நரகம் என்பது கிடையாது, இப்படி வராது விதேயர்கள். இப்படி என்ன செய்யாது? விதேயர்கள் வராது. அப்படி வந்தா அது குப்புரு, அவர் காப்பிட போயிருவான். விதேயர்கள் வர வழி இப்படித்தான் வரும். எப்படி வரும்? ரெண்டு மூணு குரான சென்று எடுத்துக்கிறது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் பாத்தீங்களா, அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறது. தௌஹீதுங்கிற அந்த வேடத்தை என்ன செய்யறது? கொஞ்சம் போடுறது. அல்லாஹ் சொன்ன அர்த்தத்துக்கு வேற சுய வியாக்கியானம் கொடுக்கிறது. இப்படிதான் விதேயர்கள் வரும் சகோதரர்களே. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசத்துல உருக்கமான உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசத்தை கேட்கும் போதே அதை கேட்ட நபித்தோழர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கியது, கண்கள் கண்ணீர் வடித்தது. அதை கேட்டுவிட்டு சகாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடியவர் பேசுவது போலல்லவா இருக்கிறது, எங்களுக்கு இந்த நேரத்தில் முக்கியமான சில விஷயங்களை எங்களுக்கு போதியுங்கள் என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அழகான உபதேசத்தை சொன்னாங்க. எந்த நேரம்ங்கிறத நீங்க முக்கியம். ஒரு மனிதர் மரணிக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை அதிக வெயிட் உள்ள வார்த்தை. மற்ற நேரங்களில் பேசிய சொல்லை விட அதற்கு அதிக முக்கியத்துவம் கனம் இருக்கிறது. நபி அவர்கள் அழுமாறி உறக்க கவலை சோர்ந்த நிலையில் பேசும் போது சஹாபாக்கள் நபி அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள், கடைசி நேரத்தில் எதை சொல்ல போகிறார்கள், எங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுங்கள் என்று கேட்டு நபி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான உபதேசம். என்ன உபதேசம்? ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய தக்வாவை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறேன். கேட்டு கட்டுப்பட்டு விடுங்கள். ஆட்சியாளர் என்ன சொன்னாலும் கேட்டு கட்டுப்படுங்கள். ஒரு ஹபசா நாட்டு அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் கேட்டு கட்டுப்படுங்கள். அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், பொய்யாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதுமையான விஷயங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ஹதீஸ்ல வந்து இந்த எச்சரிக்கை எல்லாம் என்ன விதத்துங்கிறீங்க? கொள்கை ரீதியான விதாத்து. மார்க்கத்திலே நபி அவருடைய சுண்ணத்துக்கு முரணாக உருவாக்கப்படுகின்ற விதாத்துகள். சில விதாத்துகள் இருக்கும், புராணத்தில் இருக்காது, இவங்களா செய்வாங்க. அது ஒரு வகையான பிதாத். செய்யக்கூடாது, அது ஹராம். சில பிதாத்துகள் இருக்கும், குர்ஆனில் சொல்லப்பட்டு அதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு வேலைக்கு எத்தனை வேலை சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சொல்லுவனும் சொல்லுகாதான் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் எத்தனை வேலை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், அஞ்சு வேலை. இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கல. ஒரு ஆள் வந்து மூணு வேலை தான் கடமைங்கிறார். இது விதத்தோ, இது சாதாரண விதத்தை பார்க்க மாட்டோம். எப்படிப்பட்ட விதத்தை பார்ப்போம், பயங்கரமான விதத்தை பார்ப்போம். ஏன், குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு எதிராக இருக்குது. இஸ்லாத்துடைய ஐம்பெரும் தூண்கள்ல ஒரு தூண், அதுலயே இப்படி உருவாக்கி விட்டானே என்று இதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாவமாக நம்ம பார்ப்போம். நபியவர்கள் எச்சரித்த விதத்துகள் எல்லாமே இது மாதிரியான விதத்துகள் தான். நபியவர்கள் சொன்னார்கள், புதுமையான விஷயங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். விதா, ஒவ்வொரு புதுமையும் விதா. நபியவர்கள் அடுத்து சொன்னார்கள், எனக்கு பிறகு வாழக்கூடிய நீங்கள் நிறைய முரண்பாடுகளை, கருத்து வேற்றுமைகளை, கொள்கை குழப்பங்களை காண்பீர்கள். நபியவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் அவங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஃபித்னாக்கள் ஏற்படும், மக்கள் பல கூட்டங்களா பிரிவாங்க. ஆனா நபியவர்கள் அதுக்குரிய தீர்வை நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க தீர்வு, நிறைய முரண்பாடுகளை எனக்கு பிறகு வாழக்கூடிய நீங்கள் காண்பீர்கள். அப்போது அழைக்கும் பி சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் ஹுலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தையும் நேர்மலி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நபியவர்கள் உங்க எல்லாருக்கும் சொன்ன உபதேசம், நம்ம எல்லாருக்கும் சொன்ன விஷயம். குழப்பங்களின் போது, கருத்து வேறுபாடுகளின் போது, பிதாத்துகள்ல நம்ம சிக்கிவிடக் கூடாது என்றால், இது பிதாத்தா இல்லையா என்பதை நாம் இனங்காண வேண்டும் என்றால், அதற்கு நபியவர்கள் காட்டிய வழிதான் அழைக்கும் சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் குலப்பாயி ராஷிதீன். நபிகளாருடைய சுன்னத் கலீஃபாக்கள் சஹாபாக்களுடைய வழிகாட்டல். வெவ்வேறு பல ஹதீஸ்கள்ல 72 கூட்டமா பிரியும், எல்லாரும் வரலுக்கும் போவாங்க, ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும் என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஒரு கூட்டம் எது என்பதை நபியவர்கள் தெளிவுபடுத்தாமல் நம்மை விட்டு செல்லவில்லை. அந்த ஒரு கூட்டம் எது, மான அழகி வாசாதி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில் எந்த வழியில் இருந்தோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான். வழிகேட நீங்க அடையாளம் காணணும்னா இந்த ரெண்டு தான். வழிகேடுகளை, பிதாத்துகளை, கொள்கை குழப்பங்களை அடையாளம் காணணுமா? இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்ற, இதுதான் சத்தியம்னு பயம் பண்ற, பல்வேறு குர்ஆனத்தினங்களை கூட காட்டுற, என்ன செஞ்சாலும் சரி அது சத்தியமா இல்லையா, இந்த ஆள் பிதாயத்தை ஏற்படுத்துறாரா இல்லையா, இது அடையாளம் பண்றதுக்கு சுருக்கத்தும் நாஜியா வெற்றி பெற்ற கூட்டம் எது, இந்த நரகத்துக்கு போகக்கூடிய 72 கூட்டம் எது, இதை நம்ம முடிவு செய்யறத நபியவர்கள் நம்ம தெரியாம நம்மள குழப்பத்துல விடல. நமக்கு அதுக்குரிய தீர்வையும் காட்டிட்டு போயிருக்கிறாங்க. என்ன தீர்வு, அழைக்கும் சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்து இருக்கும், நான் காட்டிய வழி ஒன்று இருக்கும். சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத், அவர்களுடைய வழியும் இருக்கும். அப்ப இவ்வளவு குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்துல நபிகளாருடைய சுன்னத்து இருக்கும், சஹாபாக்களுடைய சுன்னத்து இருக்கும், நபியுடைய வழிகாட்டல் இருக்கும், சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும். இந்த ரெண்டையும் பாருங்க. இந்த ரெண்டையும் இருந்தா யார் இடத்துல இருக்குதோ அவங்க நேர்வழியில உள்ளவங்க. இந்த ரெண்டுக்கும் யார் பேசுறாங்களோ, யார் வாயடிக்கிறாங்களோ, அவர்கள் வழிகேடர்கள், அவர்கள் பிதாத்வாதிகள், அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் இது நம்ம அடிப்படையாக அறிய வேண்டிய விஷயங்கள். இந்த காலத்துல ஏன் தெரியுமா, ஒவ்வொரு ஒரு காலத்துல இந்த ஜஹமியாக்களை பத்தி, கதிரியாக்களை பத்தி, அவங்களை பத்தி அறிய வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. ஆனா இன்றைக்கு வழிகேடல்களை புரியணும்னா அவர்களுடைய தோழர்களை பத்தி நம்ம பேச வேண்டிய நிலை இருக்குது. அவங்களுடைய தோழர்கள் வந்த வழிகள் இப்படித்தான். கதிரியாக்கள் விதியே இல்லைன்னு சொன்னாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, குர்ஆனே இல்லைன்னு மறுத்தாங்களா, நபிகளுடைய ஹதீஸ்களை போல மறுத்தாங்களா? கிடையாது. பேசிக் வழிகளுடைய வழிகளுடைய ஒரே அடிப்படை என்ன, நோமினு பிபாலி ஒன் அக்குரு பிபாலி, சிலதை நம்புவோம் சிலதை மறுப்போம், முடிஞ்சிருச்சு. வழிகேடல் சிலதை எடுப்பாங்க, சிலதை மறுப்பாங்க. கதிரியாக்கள் விதியே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்? மனிதனுடைய முயற்சினாலதான் மனிதன் அவன் முயற்சிக்கு தகுந்தவாறு கூலி வழங்கப்படுவான் என்று வரக்கூடிய வசனங்கள் ஹதீஸ்ல நிறைய இருக்கிறது. அதை பூரா எடுத்துக்கிட்டான் பாத்தீங்களா. இந்த செய்தியில இவன் செஞ்ச காரியத்தினாலதான் இவனுக்கு தண்டனை நல்லா சொல்றான். அப்ப விதிங்கிறது கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப இதுதான் வழிநடு. சத்தியத்தில் உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க? இதையும் நம்புவோம், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறதுங்கிறத நம்புவோம். ஆனா இதுக்குரிய தீர்வு நமக்கு தெரியாது, நாங்க அறிவை யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி இருந்தவர்கள் ஈமானை பாதுகாத்துக் கொண்டார்கள், விதியை நம்பினார்கள். ஈமானுடைய ஆறு ருக்கும்கள்ல கடைசியாக இருக்கக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்று நீ நம்புவதுதான் ஈமான் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்களே, அந்த ஈமானை பாதுகாத்துக் கொண்டார்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள். ஆக வழிநடர்கள் வந்த வழி இதுதான். சுன்னத் அவரிடத்துல இருக்காது. இஸ்லாத்துல சிலதை மறுத்தார்கள், சிலதை ஏற்றார்கள். அவர்கள் ஏற்ற சில விஷயத்துக்கு அவர்கள் வியாக்கியானம் கொடுத்துக் கொண்டார்கள். விதத்துகளை அடையாளம் காண்றதுக்கு ரெண்டு வழி, ரெண்டு நான் சொல்லியிருக்கிறேன். அது நான் சொன்னதில்ல, நபி சொன்னது. அந்த ரெண்டை யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. நபிகள் அல்ஹம்துலில்லாஹ், நபிகளாருடைய சுன்னத், சஹாபாக்களுடைய சுன்னத், இந்த இரண்டும் இருந்தால் அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள். இதுக்கு முரணா இருக்கக்கூடியதெல்லாம் விதத்துகள், வழிகேடுகள். இந்த அடிப்படையில் கூடிய ஆதாரங்கள் நம்ம அறிந்து கொண்டோம். இப்ப நவீன காலத்துக்கு நம்ம வருவோம். நவீன காலத்துல விதத்துகள் உருவாயிருக்கு. இந்த விதத்துகளை உருவாக்கினவங்க ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீதை போதிக்கும் போது இந்த விதத்துகளை அவங்க சொல்லவே இல்லை. இது போன்ற வழிகிட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லவே இல்லை. சொல்ல போனால் தர்காவை, மௌலூதை, ஷிர்கான விஷயங்களை, ஏன் விதத்துகளையே கண்டித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இவையெல்லாம் ஹதீஸ்கள் தான், நபிகளாருடைய சொல்லுதான், இப்படித்தான் அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகிறான், இப்படித்தான் ஹதீஸிலே இருக்கிறது, இப்படித்தான் சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் புரிந்தார்கள் என்ற சரியான கொள்கையிலே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? புது புதுமையான கருத்துக்கள், அறிவு மிகைத்து விட்டது. நடைமுறைக்கு சாத்தியமா, செயல்படுத்த முடியுமா என்ற சிந்தனை வந்து அதிகமாக விவாதம் செய்து விவாதத்திலே நாசிகன் இப்படி கேள்வி கேட்பானே, கிறிஸ்தவன் இப்படி கேள்வி கேட்பானே, காபிர்கள் இப்படி கேள்வி கேட்பார்களே, அந்த கேள்விக்கு தகுந்தவாறு நாம நம்ம நம்பணுமே, அந்த கேள்விக்கு பதில் இருந்தாக்கா நம்ம நம்ப கூடாது, மாத்திக்கிறோமே, இது போன்ற சிந்தனைகள் சிக்கி அவர்கள் இன்றைக்கு பல்வேறு நபிமொழிகளை மறுக்க துணிந்து விட்டார்கள். அந்த நபிமொழிகள், அவங்க மறுக்கிற நபிமொழிகள் உங்களுக்கு கூட தெரியாது. உங்க பேர் என்ன? ஏன் நம்ம மௌலவி மதாசாவுக்கு கூட தெரியாது. ஏன்னா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம நபிமொழிகள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி பேசினாங்கல்ல மதாரசா மௌலவி அவர்கள், அவங்க உரையில ரெண்டு ஹதீஸ் உங்களுக்கு சொன்னாங்க, கவனமா கேட்டீங்களா? ஒரு ஹதீஸ் என்ன? அந்த மாடு பேசியது ஓனாய் பேசியது என்று வரக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம்ல இருக்குது. இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. இன்றைக்கு உள்ள அந்த வழிகட்ட கூட்டம் அதை மறுக்கிறாங்க. ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி வரக்கூடிய ஒரு செய்தி அதையும் மறுக்கிறாங்க. என்ன எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். அது எப்படி நபி அவர்கள் அடுத்தவங்க உரிமையத்தை தலையிடுவாங்க, இவருக்கு பொண்ணு கொடுங்கன்னு நபி அவர்கள் எப்படி போய் சொல்லுவாங்க, நபி அவர்கள் பேசுவாங்களா, போவாங்களா, வருவாங்களா, இப்படி ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்விதான். அதெல்லாம் சுஜாதா கேட்கிற கேள்வி, விஞ்ஞானத்துல கேட்கிற கேள்வி, ஏன், எதற்கு, எப்படி எல்லாம் நபிகளாருடைய ஹதீஸ்ல கிடையாது. பதிவு செஞ்ச இமாம்கள் இது சஹீஹான ஹதீஸ்னு சொல்லிட்டாங்கன்னா இதுதான் எல்லா இமாம்களுடைய கொள்கை. தலையில வச்சு அந்த ஹதீஸை ஏற்றுக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு அந்த நபிமொழிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஜுலைபுடைய ஹதீஸ் போச்சு, நபி அவர்கள் தலையிடுவாங்களா? மாப்பிள்ள யார் முடிவு செய்யணும்? பெண்ணு தானே முடிவு செய்யணும். பெண்ணுக்கு போய் நபி அவர்கள் சொல்லுவாங்களா, அவரை கல்யாணம் முடியும்னு சொல்லுவாங்க? நபி என்ன கட்டாயப்படுத்தினாங்க? உபதேசம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அந்த சஹாபி எப்படி மௌத்தா போனாரு, அவரு ரெண்டு பேருடைய இறுதி முடிவு எப்படி இருந்துங்கிறதெல்லாம் சொன்னாங்க. பதம் இருக்கிறது, மாடு பேசுற அதிசம் இருக்கிறது, அதுதான் இப்ப ஈமானுக்கே அடிப்படை. நபி அதுல கடைசியில சொல்றது என்ன, மாடு பேசுச்சு. மக்கள் என்ன கேக்குற, மாடு பேசுச்சா? இத நான் நம்புறேன், அபுபக்கர் நம்புறார், உமர் நம்புறார், நானும் நம்புறேன், இங்க உள்ள எல்லாரும் நம்ம நம்புறோம். நம்பட்டுமா இல்லையா? மாடு பேசுச்சு நாங்கெல்லாம் நீங்க நம்ப கூடாது. இங்க உள்ள யாரு சொன்னாலும் நம்ப கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா நம்பணுமா இல்லையாங்க? நம்பணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு பிறகு மாடு பேசுமான்னு கேட்டா அவன் முஸ்லீம் கிடையாது. அப்ப இதுதான் ஈமான். இதுதான் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹும் உமர் ரலியல்லாஹும் அவங்களுடைய ஈமான். அந்த ஹதீஸ்ல போய்கிட்டு ஏதோ ரெண்டு மூணு கேள்வி கிரிட்டிக்கலா கேட்டு விடுறது. மாடு சொல்லிச்சா நான் இதற்காக படைக்கப்படுவோம், நான் மாட்டு மேல ஏறும்போது மாடு பேசுது, நான் இதற்காக படைக்கப்படவில்லை, நான் படைக்கப்பட்டது விவசாயத்தை உழுவுவதற்காக. இதுல ஒரு கேள்வி அவ்வளவுதான். என்ன, மாடு வந்து ஏறும்போது அதற்காக படைக்கப்படுதுன்னு மாடு பேசுச்சு, அது குரானுக்கு ஒத்து வரல, குரானுக்கு முரணா இருக்கு. எங்கப்பா குரானுக்கு முரணா இருக்கு? குரான் எங்கேயாவது மாட்டு மேல ஏறி நீங்க சவாரி பண்ணலாம்னு குரான் வசனம் இருக்குதா? அப்படி இருந்தாலும் குரானுக்கு முரண், அப்படி குரான்ல இல்ல. வேற எப்படிப்பா இருக்கு, கால்நடைகளை உங்களுக்கு வாகனமாக நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னு குரான்ல இருக்குதா? அதனால மாட்டு மேல ஏறி உட்கார்ந்து போகலாம், மாடு ஏறி உட்கார்ந்து போறதுக்குரிய வாகனம் தான். இந்த ஹதீஸை நாங்க மறுப்போம். அப்ப எல்லாரும் மாட்டு மேல ஏறி உட்காந்து போங்க. ஆனா யாரும் போக மாட்டாங்க, மாடா ஏறி உட்காந்து போக வேண்டியதானே, போ. ஜல்லிக்கட்டு மாடை பிடிச்சி தொங்குற மாதிரி மாட்டு மேல ஏறி உட்காந்து பூசு ஓடு. எங்கேயாவது நடைமுறையில் இருக்குது மாட்டுக்கு மேலே உட்காந்து, எங்கேயாவது ஒன்றை நிறுத்த மாட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துருப்பான். அவர் மாடு மேல மட்டும், தண்ணி மேல கூட ஏறி உட்காந்து போறான். அதுக்காக அது நமக்கு சவாரி செய்வதற்குரிய பிராணி சொல்ல முடியுமா? நாய் மேல கூட தான் ஏறி உட்காந்து போறான். அப்ப இந்த மாதிரி பேசுறத நம்ம பாக்குறோம். அன்பான சகோதரர்களே, மிக முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம், இந்த கொள்கை குழப்பம் இவர்களிடம் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. இப்ப பாருங்க, அவங்க ஒரு கொள்கை குர்ஆனில் இருக்குது, நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மறைமுகமான விஷயங்கள் உலகத்தில் இருப்பதாக சொன்னால் நம்ம நம்பணுமா நம்ப கூடாது? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய கொள்கை குழப்பம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ப வேண்டும் என்று சொன்ன நம்பிக்கை சார்ந்த சில நபிமொழிகளை ஒரு கூட்டம் இன்றைக்கு மறுத்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் எது என்று உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பரவலாகவே தெரியும். நம்பிக்கை சார்ந்த ஹதீஸ்கள் மட்டுமல்ல, பல வகையான செய்திகளை அவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்பிக்கை சார்ந்த ஹதீஸ்களும் உண்டு. இவர்கள் ஒரு வழிகட்ட கூட்டமாக என மார்க்கத்திலே விதத்தைகளை கொள்கை குழப்பத்தை உருவாக்கக்கூடிய கூட்டமாக இவர்கள் இருப்பதற்கு உரிய காரணத்தை நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே எத்தனையோ விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு அறிவுக்கு புலப்படாத விஷயங்கள் இருக்கின்றன, அதை நாம் நம்புகிறோம். கண்ணீர், சூனியம், இந்த ரெண்டு குறித்து திருக்குறானும் நபிசல்லாஸ் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சூனியத்தால் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும், சூனியத்தை நாம் செய்யக்கூடாது, சூனியக்காரனும் போகக்கூடாது, அவரிடம் சென்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று கேட்கவும் கூடாது. அல்லாஹ் நாடினால் சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதன் மூலம் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படலாம். அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, அதற்கு நிவாரணம் தரக்கூடிய அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. இது இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸில் இது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் திருமறை குர்ஆன்லயும் ஹதீஸ்களையும் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூனியங்கிற ஒரு பாதிப்பை ஏன் ஏற்படுத்தினான் என்றால், யூதர்களை சோதிப்பதற்காக. அல்லாஹ் சோதனை செய்வதற்காக சில நேரங்களில் இது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துவான். சில காரியங்களை நடைமுறைக்கு சாத்தியமில்லாத என நடைமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்துவான். யூதர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாங்களா இல்லையா அல்லாஹ் சோதிக்க நினைச்சான். அவர்கள் இரண்டு மாணவர்கள் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பிவிட்டான். அந்த மாணவர்கள் இந்த சூனியத்தை மக்களுக்கு சொன்னார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அப்போது அதே மாணவர்கள் சொன்னார்கள், இது குஃப்ரான செயல், இதை செய்யாதீங்க, இது குஃப்ரான செயல், இதை செய்யாதீங்க என்று மக்களுக்கு சொன்னார்கள். அதை மீறி குஃப்ரா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஈமான் வேண்டாம் என்று ஈமானை விட்டு விட்டு குஃப்ரை தேர்வு செய்தவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டார்கள். ஏன்? அதன் மூலம் ஒரு உலக ஆதாயம், தனக்கு பிடிக்காத ஒரு மனுஷனுக்கு கெடுதல் செய்யணும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தில் ஈமானை விட்டு விட்டு இந்த ஒரு ஆதாயத்துக்காக அதை செய்தார்கள். அவர்கள் காபிர்கள், இஸ்லாத்தை விட்டு போனார்கள். அல்லாஹ் நாடாமல் இதை யாரும் செய்ய முடியாது என்று 2:102 அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது. சிறிது காலம் பாதிப்புகள் இருந்தது, பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கினால் அந்த நோய் சரியானது. இதுவும் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட, இன்னும் பல்வேறு அதி சொற்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான அதி. அது மாதிரி கண்ணீர் நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படலாமா சொல்லுங்க? அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படலாமா? பொறாமப்படக்கூட மார்க்கம் தடை பண்ணி இருக்குது. நம்ம பொறாமைப்பட்டால் நம்முடைய நம்ம நாடுறமோ இல்லையோ அந்த பொறாமையிலிருந்து ஒரு சில தீங்குகள் ஏற்படும். நம்ம யாரை பார்த்து பொறாமப்படுறோமோ அவருக்கு அந்த தீங்குகள் ஏற்படலாம். அது அல்லாஹ் நாடினால்தான் ஏற்படும். பொறாமைப்படக்கூடியவன் நினைத்த நேரத்தில் அந்த பாதிப்புகள் ஏற்படாது. அல்லாஹ் நாடினால் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறாரோ அவருக்கு பாதிப்பு ஏற்படலாம். அந்த பாதிப்புக்கு நிவாரணமும் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தான், நபிகளால் கட்டு கொடுத்த துஆக்கள் தான். அதை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பாதிப்புக்கு நிவாரணமும் இருக்கிறது. இதுதான் கண்ணீருங்கிறது. கண்ணீர் இருக்குன்னு சொல்லி, இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லி புகாரியில முஸ்லீம்ல ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஒன்று ரெண்டு ஹதீஸ்கள் கிடையாது, கிட்டத்தட்ட எத்தனை ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்கள் பல்வேறு சஹாபாக்கள் வழியாக வந்திருக்கிறது. எல்லாம் நபியவர்கள் சொன்னார்கள் என்று வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்கள் சொன்னார்கள் கண்ணீர் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்ணீர் இருக்கிறது என்று நபியவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க கண்ணீர் இருக்கிறது என்று நபியவர்கள் சொன்னார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க கண்ணீர் இருக்கிறது என்று நபியவர்கள் சொன்னார்கள். அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க கண்ணீர் இருக்கிறது என்று நபியவர்கள் சொன்னார்கள். இப்படி 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் நபியவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். எல்லா ஹதீஸும் எங்க இருக்குது? புகாரியில முஸ்லீம்ல பல்வேறு நூல்கள்ல இருக்கிறது. நம்ம சஹாபாக்கள் எல்லா நபியவர்கள் சொன்னதாகத்தான் இருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம். சரி, நபியவர்கள் சொன்ன செய்திகள் இருக்குது நம்ம நம்புறோம். சரி, சஹாபாக்களுடைய நம்பிக்கை இந்த ரெண்டுல எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஹதீஸ்கள் எப்படி இருக்கோ அப்படித்தான் சஹாபாக்களுடைய நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சு. கண்ணீர் விஷயத்திலையும் சூனிய விஷயத்திலையும் தாபீன்களுடைய நம்பிக்கை எல்லாம் எப்படி இருந்தது என்று பார்த்தால், அவர்களும் கண்ணீர் இருக்குது, அல்லாஹ் நானா பாதிப்பு ஏற்படும், அதற்கு நிவாரணம் குர்ஆன் வசனங்கள் தான். சூனியம் அல்லாஹ் நானா பாதிப்பு ஏற்படும், அது நம்ம செய்யக்கூடாது, அதுக்கு நிவாரணம் குர்ஆன் வசனங்கள் தான், அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதுதான். இப்படித்தான் தாபீன்கள், தபா தாபீன்கள், சஹாபாக்கள் எல்லோரும் நம்பி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இதை மறுக்கக்கூடியவங்க கூட 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதை நம்பிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நாசி என்பது ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணீர் இல்ல, சூனியத்துல பாதிப்பு ஏற்படாது, ஹதீஸ் இருக்கு அதை மறுக்கணும், அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு. கண்ணீர் பாதிப்பு ஹதீஸ் நிறைய முத்தவாசி இருக்கிற அளவுக்கு இருக்குது, முஹதீஸ்கள் எல்லாம் ஒன்றுபட்ட சஹீன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதை மறுக்கணும், அது குர்ஆனுக்கு முரண். இப்படின்னு மறுக்கிறாங்க. நம்ம மறுக்கமா ஏற்றுக்கிறோமா? ஹதீஸையும் குர்ஆனையும் நம்பக்கூடிய நம்ம இந்த ஹதீஸ்கள், இந்த கண்ணீரு கண்ணீரு சூனியத்தை பத்தி உள்ள பாதிப்பு ஹதீஸ்ல மட்டும் இல்ல, குர்ஆனிலும் இருக்குது. இந்த கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, குர்ஆன் வசனம் வரும்போது குர்ஆனை மறுக்க மாட்டாங்க. அதுக்கு இந்த விளக்கம்னு சொல்லி வசனங்கள் அங்கங்க துண்டு துண்டா வெட்டி வேற விளக்கத்தை கொடுத்து விட்டுருவாங்க, வசனத்துடைய அர்த்தத்தையே செலுத்திடுவாங்க. ஆனா அதுவும் சூனியத்துல பாதிப்பு இருக்குன்னு பேசக்கூடிய வசனமா தான் இருக்குது. 202 வசனம் கண்ணீரு, அதை பத்தி திருமறை குர்ஆன்லயே இருக்குது கண்ணீரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த வசனத்துக்கு அவங்க வேற விளக்கம் கொடுத்துருவாங்க. பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இது குர்ஆன் வசனம். இதுக்கு நபியவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க, பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்குன்னா அது கண்ணீரு, அது நபியவருடைய விளக்கம். அப்ப ஹதீஸ மறுத்துருவாங்க, ஏன்னா ஈஸிய மறுத்துடலாம்ல, அது ஒரு வழி செய்தி அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், ஹதீஸ மறுத்துடலாம். ஆனா குர்ஆன் அப்படி மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்ப குரான் என்று சொல்லுவாங்க, அதுக்கு பொறாமை கொள்ளக்கூடியவன் தீங்குனா அதுக்கு இந்த விளக்கம் அப்படின்னு வேற விளக்கத்தை சொல்லி வைத்தறிச்சல் அப்படின்னு என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுத்துருவாங்க. அப்ப குரான் வசனம் வந்தா அர்த்தத்தை மாத்தி விட்டுறது, ஹதீஸ்னு வந்தா மறுத்து விட்டுறது, இப்படி சொல்லி இதை செய்யறாங்க. நாம இல்ல, சஹாபாக்கள் தாபியங்கள் நபிசல்லாஸ் அவர்கள் எல்லோரும் இந்த வசனங்களை அன்றைக்குல இருந்து எப்படி புரியப்பட்டு வருதோ நபியோருடைய காலத்திலிருந்து அப்படித்தான் நாங்க புரிவோம். அகலு சுன்ன ஜமாத்தினர்கள் எப்படி இந்த நபிமொழிகள் தான் சகியானது நம்பினாங்களோ அப்படித்தான் நாங்க நம்புவோம். இப்படி நம்ம நம்புறோம். இப்ப நம்மளை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க சொல்லுங்க யாராவது. முஸ்லீக்கும் முஸ்லீக் என்னப்பா, நான் இறந்து போனிட்ட துவா செஞ்சனா, மௌலு ஓதனா, அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணனா, ஒண்ணுமே இல்லையேப்பா. இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஜஹமியா, அல்லாஹ் பார்ப்பான் கேட்பான்னு நம்ம நம்புடா, நம்மள அவங்க என்ன சொன்னாங்க முஸ்லீக்குன்னு சொன்னாங்கல்ல, அதே செயல் தான். என்ன, நீ முஸ்லீக், ஜாத்துல உள்ளவங்க எல்லாம் முஸ்லீக், ஜாத்துல மட்டும் கிடையாது, அவங்க மறுக்கிற ஹதீஸை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் முஸ்லீக்குங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையும் முஸ்லீக்குன்னு சொல்லிட்டாங்க, நீனும் முஸ்லீக்குதான் அப்படியே சொல்லிட்டாங்க. சொன்னா சொல்லிட்டு போங்க, அல்லாட்ட நான் மூமின், அல்லாட்ட நான் முஸ்லீம். அப்ப ஏன் முஸ்லீம், அந்த ஜஹமியாவுடைய செயல் என்ன தெரியுமா, நாத்திகம் வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. ஒரு மனிதன் என்ன இப்ப முஸ்லீக்குங்கிற சூனியத்தை நம்புனா, சூனியத்துல அல்லாஹ்னா பாதிப்பு ஏற்படும் நம்புனா, சிறுக்கு குர்ஆன் வசனத்தை காட்டு, எங்கேயாவது ஒரு ஹதீஸை காட்டு, கண்ணேறி இருக்குன்னு இருக்குன்னு ஹதீஸ் இருக்குது, இருக்குன்னு நம்மனா சிறுக்குன்னு ஒரு ஹதீஸ் நீ காட்டு, அல்லது நம்ப கூடாது நபி அவர்கள் சொன்னமா ஏதாவது ஹதீஸ் காட்டு. இந்த நம்பிக்கை அந்த காலத்துல இருந்திருக்கா இல்லையா, எவ்வளவு நம்பிக்கைகள் இருந்திருக்கு. என்ன நம்பிக்கை, சகுனம் பாக்குறது இருந்திருக்கு, ஹதீஸ் எப்படி இருக்கு, சகுனம் பாக்குறது அந்த காலத்து மக்கள்கிட்ட இருந்துச்சு, ஹதீஸ் எப்படி இருக்குது, சகுனம் இல்ல அப்படின்னு இருக்குது. ஆதை சகுனம் பறவை சகுனம் அது இருந்துச்சு, அதுல தொற்று நோய், நோய்ங்கிறது தொற்று நோயால எல்லாம் நடக்குது, அல்லாஹ்வுடைய கதிர் நம்பாத ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்துச்சு. அப்ப நபி என்ன சொன்னாங்க, தொற்று நோய் என்பது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. மக்களுடைய காலத்துல இருந்த அந்த மூட நம்பிக்கைகள் என்னென்ன இருந்துச்சோ, காலத்தை கிட்டாத மனுஷன் திட்ட நல்ல நேரம் கட்ட பாக்குறது அது கிடையாது, நபி அவர்கள் இதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த கண்ணேறு சூனியன் சொல்லும் போது மட்டும் எப்படி இருக்கு ஹதீஸு, தொற்று நோய் கிடையாதுதான், சகுனம் பாக்குறது கிடையாதுதான், மற்ற மற்ற மூட நம்பிக்கைகள் கிடையாதுதான், கண்ணேறு இருக்கு, இதோட சேர்த்து கண்ணேறு இருக்குன்னு வருது. ஹதீஸ வெட்டுறாங்க, எப்படி வெட்டுறாங்க, தொற்று நோய் கிடையாதா அதை நாங்க ஏத்துக்கிடுவோம், அது மாதிரி சகுனம் பாக்குறது கிடையாதா அதை நாங்க ஏத்துக்கிடுவோம், இப்ப கண்ணேறு இருக்கு அந்த ஹதீஸ நாங்க மறுக்கிறோம், ஒரே ஹதீஸ் தானடா அது மறுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயுமே கண்ணேறு இருக்கு நம்புறது சிறுக்குன்னு கிடையவே கிடையாது, அது கண்ணேறு இல்ல லா ஐன அப்படி எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது, அது மாதிரி சூனியத்துல பாதிப்பே இல்ல அப்படி எங்கேயுமே கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கு பிறகு வந்த சகாபாக்கள் யாராவது இதை சிறுக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இந்த நம்பிக்கையை சிறுக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல இதை நம்பிதான் இருந்திருக்கிறாங்க, சாபியங்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. சரி, முஹத்தீஸின்கள், முஹத்தீஸின்கள்னா யாருங்க, புகாரி முஸ்லிம் அபுதாவு திருமதி இவங்களாவது எந்த கொள்கை இருந்தாங்க கேட்டா, இவங்க கொள்கை கிடையாது, எல்லாரும் ஹதீஸ் நம்பி இருந்திருக்கிறாங்க, எல்லாரும் அந்த கொள்கையில தான் இருந்திருக்கிறாங்க. சரி, நாலு இமாம்கள் சொல்றோம்ல, யாரு, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் மாலிக், அவங்க கொள்கை அவங்களும் இதை நம்பித்தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய எல்லா பேருடைய நம்பிக்கை இருந்தான், இவங்களே நம்பி இருந்து இன்னைக்கு தானே மாறி இருக்கிறாங்க. அப்ப மாறி இருக்கிறாங்க, ஏப்பா நாங்களா முஸ்லிம். அப்ப இந்த விஜயத்தா இல்லை, நான் சொன்ன விஜயத்தில் இது எந்த விஜயத்தாகுது, கொள்கை விதார், டேஞ்சரான விதார், மார்க்கெட்ல பிளவை ஏற்படுத்துறது, மூமினா உள்ள மனுஷனை காப்பீராக்குறது, அல்லாஹ் ரசூலுடைய வட்டத்துல இஸ்லாத்துல இருக்கக்கூடியவர்களை நான் சொல்ல முடியுமா அங்க காப்பீர்னு, அந்த அதிகாரம் நமக்கு இருக்குதா, நம்ம ஒரு மனுஷனை காப்பீருன்னு சொல்லலாம், யார பார்த்து சொல்லலாம், அல்லாஹும் ரசூலும் யார காப்பீருன்னு சொன்னாங்களோ அவங்களும் தான் நம்ம காப்பீருன்னு சொல்லணும். அல்லாஹ் ரசூல் சொல்லாம நம்ம சொன்னோம் அழிஞ்சோம் செத்தோம், அவ்வளவு நம்ம கதை முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் ரசூலை பொருந்திக் கொள்ளவே மாட்டாங்க, ஒரு காலம் பொருந்திக்கிற மாட்டாங்க. அது அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய அதிகாரம், நபி கூட சொல்ல முடியாது, அல்லாஹ் சொன்னதுதான் நபி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரி பார்த்து யார் காபிர், காபிரே என்று சொன்னால் அவன் காபிரா இல்லாட்டா நீ காபிரா இருந்தாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப எந்த ஹதீஸையும் சொல்றதுக்கு பயமா இருக்கு. புகாரியில இருக்கிறது என்று சொன்னால் புகாரியா, அவர் மனிதர் தானே, அவரும் தவறு விட மாட்டார் அல்லவா, தவறு வரத்தானே செய்யும், அந்த ஹதீஸும் பொய்யுதான் என்று சொல்லி மறுத்து விடுகிறார்கள். நபி சொன்னாங்க, மன் கதப்ப மூமி நம்பி குப்ரி, ஒரு இறை நம்பிக்கையாளனை காபிர் முஸ்ரிக் என்று நீ குற்றம் காட்டினால் அவன் நீ கொலை செய்யறதுக்கு சமம். சும்மா இல்ல, ஒரு மனுஷனை பார்த்து இவன் காபிர் முஸ்ரிக் சொல்றது சாதாரண விஷயம், அது எப்படிப்பட்ட விஷயம், கொலை செய்யறது. அவன் உண்மையிலே காபிரா இருந்தா பரவாயில்ல, அல்லாஹ் ரசூலுடைய பதில காபிர், அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்குறான், அல்லாஹ் அல்லாதவங்கள்ட பிரார்த்தனை பண்றான், சிறுக்கு வைக்கிறான், காபிர் சொல்லு முஸ்ரிக்கும் சொல்லு, அதுல நம்ம மறைக்க கூடாது, அதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயத்தை அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை இவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் நீ ஏன் காபிர் சொல்ற? அப்ப இம்மூமினை நீ காபிர் என்று சொன்னால் அவனை கொலை செய்வதற்கு சமம். யாராவது நம்ம கொலை செய்வோமா? யாராவது நம்ம கொலை செய்வோமா? இப்படிப்பட்ட பாவத்தை நம்ம எப்படிங்க செய்வோம்? ஆனா இன்னைக்கு அந்த பாவத்தை தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அப்பதான் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஹதீஸ நம்புறது குஃப்ரா ஆக்கி ஹதீஸ மறுக்கிறது ஈமான்ங்கிற அளவுக்கு அப்படி உல்டாவ மாத்தி விட்டாங்க. அப்ப இது பெரிய ஃபித்னா. சரி, இந்த சிறுக்க செய்யறது எப்படி செய்றீங்கன்னு கேட்டா அது ஆச்சரியம். ஏங்க நாங்களா முஷரிக்குன்னு கேட்டா இந்த ஜஹமியா ஜஹமபுன்னு சஃபான் பேசுற மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தால் கம்பை எடுக்க வேண்டும், கம்பால் அடித்தால் வலிக்கும், கத்தியால் குத்தினால் பாதிப்பு ஏற்படுத்தலாம், எந்த விதமான புறச்சாதனங்களும் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்துறது யாருடைய ஆற்றல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல். அப்ப சூனியத்துல பாதிப்பு ஏற்படும் நம்புறாங்க, கண்ணேர்ல பாதிப்பு ஏற்படும் நம்புறாங்க, எந்த புறச்சாதனமும் இல்ல. அப்ப இந்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய சக்தி சூனியக்காரனுக்கும் கண்ணேர் பொறாமப்படுறவனுக்கும் இருக்கு நம்புறாங்க, அந்த அடிப்படை இவங்க முஸ்லீம் காஃபிர் இப்படின்னு குழப்பி விடுறாங்க. நம்ம நல்லா முஸ்லீக்காக்கி வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க. இதே அளவு, இது வந்து யாருடைய அளவுகள் தெரியுமா? எது? ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்றால் கட்டி இருக்க வேண்டும், கம்பு இருக்க வேண்டும்ங்கிறது கருப்பசாமி கந்தசாமியுடைய அளவுகள். நீ கருப்பசாமியா கந்தசாமி? அப்படி இருந்தா சொல்லு, பேச மாட்டான். நீ என்ன செய்கிறாய்? என்ன முஸ்லீம்னு சொல்லிக்கிற, நான் மூமின்னு சொல்ற, அப்ப நீ ஏன் இப்படி பேசுற? கத்தியால குத்தலா வலிக்கும்னு நம்புறவன் யாரு? அவன் நாத்திகனும் நம்புவான், காபீர் நம்ப, எல்லாரும் நம்புவாங்க. கத்தியால குத்தினா ரத்தம் வரும், பாதிப்பு ஏற்படுத்தலாம், கம்பால் அடிச்சா பாதிப்பு வரும், இது எல்லாரும் நம்புவான். அத நீ பேசுறதுன்னா எங்க போற? நீங்க எந்த இலக்கை நோக்கி போறீங்க? நாத்திகனுடைய இலக்கை நோக்கி போறீங்க. ஒரு மூமின் எப்படிங்க நம்புவான்? எப்படி நம்புவான்? கத்தியால குத்தினாலும் பாதிப்பு ஏற்படும் அல்ல நான்னாதான் அது கூட, கம்பால் அடிச்சாலும் பாதிப்பு ஏற்படும் அல்ல நான்னாதான் அது கூட. அது போக கத்தி கம்பு இது அல்லாத விஷயங்கள் உலகத்துல இருக்கு, அதன் மூலமும் பாதிப்பு ஏற்படும் என்று அல்லாஹ் ரசூல் சொன்னா நான் நம்புவேன். எப்படி நம்பணும்? அல்லாஹ் ரசூல் சொன்னா நான் நம்புவேன். இதுதான் ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய அளவுகள். அவங்ககிட்ட நீங்க கேளுங்க, அவங்களுடைய நம்பிக்கை இதுதான். என்ன பாதிப்பு என்பது? கத்தியால் கம்பால் தான் ஏற்படும். இதை தவிர்த்து வேற வழியில ஏற்படாதா? ஏற்படாது. அப்ப நாத்திகன் அங்க நிலையில இருக்காங்க, குஃபுர்ல இருக்கிறாங்க. இது மாதிரி கெட்ட விஷயத்துல இப்படி பேசுறாங்கல்ல, இந்த அளவுகளை எடுத்து அந்த அளவுகளை எடுத்து மூமியில அப்புறம் காஃபிர் ஆக்குறாங்கல்ல. என்ன நல்ல விஷயத்துல இப்படி பேசினா இவங்க காஃபிர் ஆக்கிடுவாங்க. இப்படி பேசுனவங்க இதே அளவுகளை நல்ல நன்மை ஏற்படுத்துற நன்மைகள் அதுல நம்ம அப்ளை பண்ணணும். இப்படி பேசுறவங்க அவங்களே தனக்கு தானே காஃபிர் பட்டம் கொடுத்து கொள்ள வேண்டும். ஏன்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்றால் உலகத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? ஊசியை போட வேண்டும், பிறகு
டானிக்கு குடிக்க வேண்டும், மாத்திரை சாப்பிட வேண்டும், இதுதானே இருக்குது. ஆக்கு பஞ்சர் இப்படி அமைக்கிறதெல்லாம் இருக்குது. இதனால் தான் மருத்துவம் செய்ய முடியும். ஆனால் எந்த மருந்தும் இல்லாமல், மாத்திரையும் இல்லாமல், வெறுமனே சில வார்த்தைகளை சொல்லி என்று ஊதிவிட்டால் நோய் குணமாகும் என்பது இது அல்லாஹ்வுடைய சக்திங்க, இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதற்கு மருந்து மாத்திரை இல்லாம குணமா, இது அல்லாஹ்வுடைய சக்தி. அப்போ ஒரு மனிதன் ஊதி குணமாக்கி விடுவான், அவனுக்கு அந்த சக்தி இருக்கிறது என்றால் நீ முஸ்லிம், நீ காஃபிராகி விடுவாய் என்று இதே அளவுகோலை இங்க கொண்டு வந்தோம். தீமையில இவங்க வைக்கிற அளவுகோலை நன்மையில கொண்டு போய் வச்சோம்னா இவங்களே காஃபிரா போயிருவாங்க. இவங்க இதை ஏத்துருக்கிறாங்க, மறைமுகமான நன்மை இருக்குன்னு ஏத்துருக்கிறாங்க, ஆனா மறைமுகமான தீமை இருக்கு நம்ப மாட்டாங்க. உரம் பார்த்தீங்களா, இப்படிதான் வரும். அறிவை அதிகமா யூஸ் பண்ணா அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, முரண்பட்டு வருவாங்க. அப்ப ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், பேசுறாங்க இப்படி பேசுறா என்ன செய்ய வேணும்னா நீ ஓடி ஊது, உன் எச்சியையும் கொடு, அந்த நீ ஊதுற அந்த காத்த ஒரு பலூன் அடைச்சிடுவோம், லேபுக்கு வேணா அனுப்புவோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதுல உன் வயிற்று வலிக்கு, உன் தலைவலிக்கு என்ன நோயோ, ஓடி ஊதுனது எல்லா நோய்க்கு ஓதலாம், கேன்சர் கூட ஓதலாம், எல்லா நோய்க்கு ஓடி ஊதலாம். அப்ப டெஸ்ட் பண்ணுவோம், அந்த காசுல அந்த எச்சியில கேன்சருக்குரிய மருந்து இருக்கணும், எல்லா நோய்க்குரிய மருந்து இருக்கணும், அப்பதான் அதை நம்புவோம். இல்லாட்டினா போய் கோழி ஊதுல சம்மந்தமா இருக்கக்கூடிய அரிசி கூட மறுக்கணும். இப்படி பேசினா ஆஹா, இவன் நம்ம ஈமான கொலை பண்றதுக்குள்ள வர்றான், விளங்கிக்கிறோமா இல்லையா, விளங்கிக்கிறோம். அப்ப ஒரு மூமியாக இருக்கிற நம்ம எப்படி முடிவெடுப்போம் இந்த விஷயத்துல, நன்மைன்னு வரும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மருந்து மாத்திரைகளின் மூலமும் குணமளிக்கலாம், அப்படியும் நன்மை செய்யலாம், ஓதி ஊதுவதின் மூலமும் நன்மை செய்யலாம், மருந்து மாத்திரைகளின் மூலம் நன்மை செய்யலாம் என்பதை கருப்பசாமி, கந்தசாமி, நாத்திகன், சீக்காக்காரன் அப்படி பேர் நம்புவான். ஆனா ஓதி ஊதுனா குணமாகுங்கிறத நம்புறவ யாரா இருப்பான், முஸ்லீமா இருப்பான், அவன் மூமினா மட்டும்தான் இருப்பான். இந்த இடத்துல ஒருத்தர் மருந்து மாத்திரன் பேசினா அவன் எதை விட்டு ஓடிடுவான், இஸ்லாத்தை விட்டு ஓடிடுவான். அப்போ நன்மைன்னு வரும்போது வெளிப்படையான உலக காரியங்களையும் நம்ம நம்புறோம், அல்லாஹ்வுக்கு நமக்கு சொல்லி கொடுத்த மறைமுகமான ஒரு நன்மை இருக்குது அப்படி நம்ம நன்மை செய்யலாம் பிறருக்கு, அதை நம்புறோமா இல்லையா. நபி அவர்கள் இந்த ஓடி ஊதுற சம்பந்தமா என்ன சொன்னாங்க, மனிதத்தா நிற்குமா என்றா அகாவும் பல்யசாய், உங்கள்ல தன்னுடைய தோழருக்கு ஓடி பார்த்து நன்மை செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள், பிறருக்கு ஓடி பார்த்து நன்மை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது நன்மை செய்யறமா இல்லையா, இதேதான் நம்ம தீமை. நல்ல விஷயத்துக்கு அல்ல நல்ல கூட காரணம் காட்டும், ஓடி ஊதுறது பிறருக்கு நோய் நிவாரணம் கொடுக்கறோம், இது நல்ல விஷயமா இல்லையா, இதுக்கு காரணியால யார வச்சிருக்கிறான், ஓடி ஊதுறவங்களை எல்லாம் வச்சிருக்கிறான், அவங்க நல்லவங்க பூமியங்கள் தானே. ஓடி ஊதுற சொல்லக்கூடிய சொற்கள் தான் என்ன வார்த்தை, நல்ல வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதனால ரிசல்ட் நல்ல ரிசல்ட் ஏற்படுது. இதேதான் நம்ம கெட்டது தீமை, தீமையில வெளிப்படையான தீமைகளும் இருக்கிறது, நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத மறைமுகமான தீங்குகளும் இருக்கிறது. அந்த மறைமுகமான தீங்குகளுக்கு யாரு காரணி, நல்லவங்க காரணம் கிடையாது, யாரு காரணி, கெட்டவங்க. சூனியத்துல கெட்டவன் என்ன செய்யறான், காரணியா, சூனியக்காரன் காரணியா இருக்கிறான். கண்ணேறுல யாரு காரணியா இருக்கிறான், பொறாமப்படுறவன் காரணியா இருக்கிறான். பொறாமப்படுறவன் கெட்டவன் தானே, அது ஹராமான செயலத்தான் அவன் செய்யறான், பொறாமப்படக்கூடாது நபி சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதுதானே செய்யறான். அப்ப நல்ல விஷயத்துல எப்படி நம்ம வெளிப்படையான நன்மைகளும் இருக்கிறது, நம்ம அறிவுக்கு புலப்படாத நன்மைகளும் இருக்கு நம்புறோமோ அதே மாதிரிதான் தீமைகள்லையும் வெளிப்படையான தீங்குகள் இருக்கிறது, நம்ம அறிவுக்கு புலப்படாத தீங்குகளும் இருக்கிறது. அது யாரு சொன்னாம நம்பணும், அல்லாஹ் ரசூல் சொன்னா நம்பணும். அப்ப இதை நம்புறது ஈமான, நம்புறது சிறுக்கா சொல்லுங்க, இதை நம்புறது ஈமான சிறுக்கா, இதை நம்புறதுதான் ஈமான். இப்ப நம்ம என்ன சூனி ஊத்திக்கிட்டா தெரியல, சம்பாதிக்கிறோம் நம்ம கண்ணீரை வச்சு நம்ம ஏதாவது தொழில் பண்ண ஒண்ணுமே இல்லை, ஆனா ஏன் நம்ம நம்புறோம், இதை நம்புறதுனால என்ன நீ முஸ்லிக்கும் சொன்னாலும் நான் நம்புவேன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறோம், இதை நம்புறதுதான் ஈமான், இதை நான் நம்பத்தான் ஈமான் இல்லாம போயிரும். அப்ப இது ஈமானுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்துல என்ன செய்யறாங்க, இன்றைக்கு இந்த அடிப்படை எல்லாம் மறுத்து மறுத்து இதெல்லாம் வந்த குழப்பங்கள் அப்படி படிப்படியா தான் வரும். முதல் சூனியத்துல பாதிப்புலன்னு மறுத்தாங்க, அப்ப அவங்க எதை மறுக்கல, கண்ணீரை மறுக்கல. இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை உருவாக்கின அந்த சகோதரர் முதல் சூனியத்துடைய பாதிப்பை தான் மறுத்தார், கண்ணீர் இருக்குன்னு அப்பவே சொன்னார்,
சூனியத்தை பாதிப்புதான் இல்ல, கண்ணேர் தான் இருக்கு, ஏன்னா அதுக்கு நிறைய வலுவான அதிசயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கேள்வியை கேட்டாங்க, கத்தி கம்பு இந்த அளவுகளை சொன்னதுக்கு பிறகு கத்தி கம்பாலதான் பாதிப்பு வரும்னு சொன்னீங்க, அப்படி பாத்தீங்கன்னா கண்ணேரை நீங்க நம்ப கூடாது, அதுலயும் கத்தி கம்பு இல்லைல்ல, சூனியத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய அதே கண்ணேருக்கு பொருந்தலையே, அப்ப அதை மட்டும் நீங்க நம்புறீங்கன்னு கேட்டா ஒரு மனுஷன் என்ன செய்யணும், அப்படியா நான் வச்சு இந்த அளவுகள் தப்புகளை கேலம் முடிச்சு தூக்கி போட்டு மாத்தி இருக்கணும். ஆனா இவன் பண்ண நான் சொல்லக்கூடிய இந்த அளவுகளை நான் மாத்த மாட்டேன், ஹதீஸ வேணா முடிச்சு தூக்கி போட்டுருவேன். அப்ப இந்த கண்ணீர் ஹதீஸா அதையும் போடு, அப்படின்னா அதுவும் தான் கிடையாது. ஏய், அவ்வளவு ஹதீஸ் எத்தனை கிதாபுகள் இருக்குது, எத்தனை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, முஸ்லீம்கள் கூட நம்பி வந்திருக்கிறாங்களப்பா, யாருமே உன் கருத்தை சொல்லலையே. நீங்க பாக்கணும், இது கொள்கை குழப்பம்ல, கொள்கை குழப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை அடையாளம் நான் சொன்னேன், ரெண்டு அடையாளம், என்ன அடையாளம், ஒன்னு சுன்னத், இன்னொன்னு சுன்னத் நபி, நபியுடைய சுன்னத், இன்னொன்னு என்ன சஹாபாக்களுடைய சுன்னத். இந்த ரெண்டையும் நீங்க பொருத்தி பாருங்க, கண்ணீரு சூன்யம், இது விஷயத்துல முடிவு செய்யறதுக்கு முஹத்தீஸீன்கள், ஹதீஸ பதிவு செஞ்சவங்களுக்கு தானே அது எது சரியான இதுன்னு தெரியும், நம்மளை விட அவங்க தானே அதிகம் இருக்கிறவங்க, ஏன்னா பதிவு பண்ணவங்க, அந்த துறையை ஈடுபட்டு முஹத்தீஸ்னு பேர் வாங்கினவங்க, இவங்க யாரும் முஹத்தீஸ்கள் கிடையாது, ஹதீஸ பொறுக்கி பொறுக்கி எடுத்து சொல்லக்கூடியவர்கள். ஆனா அந்த முஹத்தீஸ்களை சொல்லி தந்த, எல்லோரும் ஒன்றுபட்டு முஸ்லீம்கள் நம்பி வந்த அந்த ஹதீஸ்கள் தெளிவா இருக்கு, சுன்னத்து நபி தெளிவா இருக்குது, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம எப்படி நம்பணுங்கிறது. அது போக சஹாபாக்களுடைய வழி, தாபீன்களுடைய வழி, இதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இந்த கொள்கை இருந்துச்சா, அதுவும் தெளிவா இருக்கு. அப்ப நம்ம குழம்ப கூடாது, இந்த சித்தனால விழுந்துட கூடாது. இது எனவே இதுதான் இந்த நவீன வழிகேட்டை நம்ம அறிஞ்சு நம்முடைய ஈமான பாதுகாத்துக்கிறணும். இப்ப என்ன போகிற இடங்கள்லாம் மாநாடு, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயத்துக்கு மாநாடு நடத்த வேண்டியதுதான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், நடத்துங்க. ஆனா இந்த மாநாடு நடத்துறதே இருக்கு தெரியுமா, இந்த ஹதீஸ்களை கூட காலி பண்றதுக்கு, அது அவங்களே சொல்றாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏன் நம்ப வேண்டும் என்று தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதால் குர்ஆனுக்கு மாத்தமா பேச மாட்டாங்க. எனவே புகாரி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய குர்ஆனுக்கு மாத்தமான கட்டுக்கதைகள் எல்லாம் நபி சொன்னதில்லை, இதுக்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த குழப்பங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதுல சிக்காம நமக்கு நேரான சிந்தனையை வழங்கினானே அல்லாஹ்வே புகழுக்குரியவன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். இதற்காக வழிகாட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் மட்டும் நமக்கு நேர்வழியை காட்டாவிட்டால் ஒரு காலம் நாம் இந்த நேர்வழியை